මීළඟට ගරු කින්ස් නේල්සන් මැතුම ඔබතුමාට විනාඩි 12ක කාලයක් තියෙනවා.
මූලාසන ඔබ වන ගරු මන්ත්‍රීතුමනි, අවස්ථාව ලබා දීම ගැන ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම අධ්‍යාපන අමාත්‍යංශයත්, ඒ වගේම ළමා හා කාන්තා අමාත්‍යංශයට අදහස් ඉදිරිපත් කරන්න අවස්ථාව ලබා ගන්න නැවත වාරයක් ස්තුතිවන්ත වෙමි. විශේෂයෙන්ම අධ්‍යාපන අමාත්‍යංශය ගත්තම මේ රටේ දුවා දරුව වෙනුවෙන් විශාල සේවාවක් කරන අමාත්‍යංශයක්. මේ මෙවර අයවැයෙන් බිලියන 23ක් බිලියන 232ක් වෙන් කරලා තියෙනවා. මම හිතන්නේ මට පෙර කතා කරපු සියලු දෙනාම පෙන්වලා දුන්නේ මේ අධ්‍යාපන අමාත්‍යංශයට වෙන් කරපු මුදල ප්‍රමාණවත් මදි කියලා. ඒ කෙසේ නමුත් විශේෂයෙන්ම මේ විෂය භාර කටයුතු කරන ගරු ඇමතිතුමා, මම හිතන්නේ මේ විෂය භාර අරගෙන රටේ දුවා දරුව වෙනුවෙන් උපරිම සේවාවක් කරන්න පුළුවන් දක්ෂ ඇමතිවරයෙක් විදිහට මම දකිනවා. ඒ වගේම අමාත්‍යංශ ලේකම්තුමා ඇතුළු සියලුම දෙනාම උත්සාහ දරනවා. විශේෂයෙන්ම කියන්න ඕන 2023 නව වසරේදී නව අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණයක් කරනවා කියලා මම හිතන්නේ ගරු ඇමතිතුමා ප්‍රකාශ කරා. මේවා කරන්න මේ මුදල් ඇතිද කියන එක තමයි අපිට අහන්න වෙලා තියෙන්නේ. ඒ වගේම ගුරු පුහුණු මධ්‍යස්ථාන ඒවා නඩත්තු කරන්න මේ මුදල ප්‍රමාණවත් ඇද්ද? ඒ වගේම ලංකාවේ 70%ක් ගුරු සේවයේ ගුරුවරුන් බිහි කරන්නේ ජාතික අධ්‍යාපන විද්‍යාපීඨවලින්. දැන් මේවා ලංකාවේ 19ක් තියෙනවා මේ ස්ථාන. මම හිතන්නේ මේ වගේ ගුරු සිසුන් 6000ක් පමණ ඉගෙනුම ලබනවා. ඇමතිතුමා සහ රජය කිව්වා මෙම ස්ථාන විශ්වවිද්‍යාල මට්ටමට ගේනවා කියලා. මම හිතන්නේ ඒක ඉතාමත් හොඳ යෝජනාවක්. මම මේ අයවැය දකින්නේ මම හිතන්නේ ඒක කඩිනමින් ක්‍රියාත්මක කරන්න ඕන. ඒ වගේම ගරු ඇමතිතුමනි, ගුරු පුහුණු විද්‍යාල ලංකාවේ මටක් තියෙනවා. මේ ගුරු පුහුණු මධ්‍යස්ථාන 115ක් පමණ තියෙනවා. මෙම ස්ථානවල මම හිතන්නේ දැඩි අපහසුතාවට ලක් වෙනවා මේ වගේ ඉගෙනුම් ලබන අපේ රටේ ඉන්න ගුරු සිසුන්. මම හිතන්නේ මේ වගේ වැසිකිලි පහසුකම්, ඒ වගේම නවාතැන් පහසුකම්, මේ වගේ වැඩි දියුණු කරන්න තියෙනවා. විශේෂයෙන් පොළොන්නරුව විද්‍යාපීඨය ගත්තම විශාල අඩුපාඩු රාශියක් තියෙනවා. ඒ නිසා මේ සම්බන්ධවත් ඔබේ අවධානය මම යොමු කරන්න කියලා කියනවා. ඒ වගේම මේ ගුරු සේවයේ කළමනාකරණය කරන කතිකාචාර්යවරුන්, මොවුන්ගේ වැටුප වර්තමාන ආධුනික ගුරු සේවයේ ඉන්න සේවය කරන අයගේ පල්ලෙහා තරමේ වැටුපක් තමයි මොවුන්ට ලබා දෙන්නේ. මම හිතන්නේ මේ 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 කතිකාචාර්යවරුන්ට මම හිතන්නේ සාධාරණයක් ඉස්ත කරાવી කියලා මම විශ්වාස කරනවා මේ අයවැය තුලින්. ඒ වගේම දැනට ලංකාව තුල 6000ක් පමණ විද්‍යාපීඨවල ගුරු සිසුන් ඉන්නවා. මේ ගුරු සිසුන් සඳහා මාසික රුපියල් 5000ක දීමනාවක් තමයි ලබා දෙන්නේ. මම හිතන්නේ දවසකට රුපියල් 115 වගේ පොඩි මුදලක්. මේ මුදලෙන් මම හිතන්නේ මේ ගුරු සිසුන්ට එක වේලක්වත් කන්න බෑ ගරු ඇමතිතුමනි. මම හිතන්නේ මේක අවම වශයෙන් රුපියල් 10000ක්වත් කරොත් මම හිතන්නේ සාධාරණයක් ඉස්ත වෙයි කියලා මම විශ්වාස කරනවා. අද තියෙන මේ වර්තමානයේ තියෙන බඩුවල තියෙන මිලත් එක්ක රුපියල් 10000ක් කරොත් හොඳයි කියන එක මම යෝජනා කරනවා. ඒ වගේම ගරු ඇමතිතුමා, දැන් විශේෂයෙන්ම ගත්තම දැන් 2021 වසරේදී පාසල් යන දරුවෙක් පොත් ටික, ඒ වගේම ස්කූල් බෑග් එක, සපත්තු කූට්ටම 2021 වසරේ ඔවුන්ට වියදම් වුණේ රුපියල් 6500ක් 6000ක් වගේ මුදලක්. දැන් මේ බඩු කට්ටලේම අද වෙළඳ පොලේ රුපියල් 13000ක් 12500ක මුදලක් වැය කරන්න සිදු වෙලා තියෙනවා අපේ රටේ දෙමාපියන්ට. දැන් දරුවන් 3 දෙනෙක් ඉන්න පවුලක් ගත්තොත් මම හිතන්නේ රුපියල් 40000ක් වගේ මුදලක් ඒ දෙමාපියන්ට වැය කරන්න සිදු වෙනවා. මේ දරුවන්ට මේ අවශ්‍ය පාසලට යන්න විතරක් අවශ්‍ය කරන ඒ දව්‍යමය උපකරණ ටික ලබා දෙන්න. ඉතින් මම යෝජනා කරනවා මේ දරුවන්ට පාසල තුලදීම නව වසරේ ආරම්භ කරන්න කලින් පාසල තුලදී මේ ද්‍රව්‍යමය අවශ්‍ය කරන දරුවට අවශ්‍ය කරන ද්‍රව්‍ය ටික ඒ පාසල් උපකරණ ටික පාසල තුලදීම සහන මිලකට ලබා දෙන්න කියලා මම යෝජනා කරනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ ගත්තම ගරු ඇමතිතුමා, ජාතික පාසල් 9කුත් යෝජිත ජාතික පාසල් 15ක් තියෙනවා. මේවා ජාතික පාසල් කියලා කිව්වට අපි පහුගිය කාලේ නිතරම අපි කිව්වේ බෝඩ් එක තියෙනවා ඒවගේම ගේට්ුව තියෙනවා ඇතුළට ගියාම ජාතික පාසලක් තියෙන දේවල් පාසල තුළ තියෙනවද කියලා. ඉතින් විශාල අඩුපාඩු රාශියක් තියෙනවා. දැන් ගත්තම ගුරුවරුන්ගේ විශාල අඩුපාඩු තියෙනවා. විද්‍යාගාර ඒවගේම ක්‍රීඩාගාර පුස්තකාල ගත්තොත් පුස්තකාලවල ඒ අවශ්‍ය කරන පොට්ටික නැහැ. ඉතින් ඒ නිසා මේවා ජාතික පාසලක් කියලා නම ඉස්සරහා බෝඩ් එකේ තිබ්බට පාසල ඇතුළට ගියාම මේවා නැහැ ගරු ඇමතුමා. දැන් උදාහරණයක් විදිහට ගත්තොත් පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ දිඹුලාගල අරණගංගල විලේයය ජාතික පාසලේ ගුරුවරුන්ගේ විශාල අඩුපාඩුවක් තියෙනවා. ගුරුවරු 17 දෙනෙක්ගේ අඩුපාඩුවක් තියෙනවා. ඉතින් ඒ නිසා මේ ජාතික පාසලක් වුණාම මේ පොළොන්නරුව දිස්ත්‍රික්කේ මම වගකීමෙන් කියනවා මේ එක ජාතික පාසලකට ගුරුවරයෙකුට ඉන්න පුළුවන් ගුරු නිවාස සුදුසු නිවාසයක් නැහැ. සම්පූර්ණයෙන්ම විනාශ වෙච්ච ගුරු නිවාස තමයි තියෙන්නේ ගරු ඇමතුමනි. ඒ නිසා ජාතික පාසලක් විදිහට ගුරුවරුන්ට ඉන්න පුළුවන් ඒ වටපිටාව පරිසරයක් හදලා දෙන්නත් ඕන. නැත්නම් මේ ගුරුවරු මේ දුෂ්කර පළාතවලට ගිහිල්ලා රැඳෙන්නේ නැහැ. ඉතින් ඒ නිසා ඔබගේ අවධානය යොමු කරන්න කියලා මම විශේෂයෙන්ම කියනවා. ඒ වගේම මෙම පාසල්වල පුස්තකාලවල ඉංග්‍රීසි භාෂාවෙන් තියෙන කිසිම පොතක් මේ ජාතික පාසල්වල පුස්තකාලවල නැහැ ගරු ඇමතුමා. ඒ නිසා මේ ගම්වල ඉන්න දරුවන්ටත් අද ඉංග්‍රීසි භාෂාව ඉගෙන ගන්න ඕන. ඉතින් ඒ නිසා මේ දරුවන්ට මේ අවශ්‍යතාවය ලබා දෙන්න කියලා මම අවස්ථාවේ මම යෝජනා කරනවා. ඒ වගේම පොළොන්නරුව මුස්ලිම් මධ්‍යම විද්‍යාලයේ විද්‍යාගාරයක් නොමැති වීම නිසා දිගින් දිගටම අපි මේ කතාව කියලා තියෙනවා. මේ සම්බන්ධවත් ඔබේ අවධානය යොමු කරන්න කියලා මම කියනවා. ඒ වගේම දිස්ත්‍රික්කයේ පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ ගත්තම මේ ජාතික පාසල 190ක IT පන්ති නැහැ ගරු මූලාසන මන්ත්‍රීතුමනි. මේ සම්බන්ධවත් ඔබේ අවධානය යොමු කරන්න කියලා මම මේ අවස්ථාවේ යෝජනා කරනවා. ඒ වගේම පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ ගත්තම පහුගිය යහපාලන කාලයේදී ත්‍රයි භාෂා පාසලක් ට ඉඩමක් වෙන් කරලා දැන් ඒකේ වැඩ 75% විතර අවසන් වෙලා තියෙනවා. මේ වෙනකොට සම්පූර්ණ මේක නවත්තලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා මේ අයවැයෙන් මම හිතනවා ඒකට උපරිම සාධාරණයක් ඉස්ස කරලා මේ ලබන වසරේ මේ ත්‍රයි භාෂා පාසල පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ දරුවන්ට උතුරුමැද පළාතේ ඉන්න දරුවන්ට ඒක නිදහස් කරලා දෙන්න කඩිනමින් කටයුතු කරන්න කියලා මම යෝජනා කරනවා. ඒ වගේම ගරු ඇමතුමනි විශේෂයෙන්ම පෙර පාසල් ගැන කතා කරනකොට මේ සභාවේ ඉන්න සියලුම මන්ත්‍රීවරු පෙර පාසල් ගැන කතා කරා. මම හිතන්නේ අපි හැමෝම අමතක කරපු ස්ථානයක් තමයි මේ පෙර පාසල. දැන් විශේෂයෙන්ම පෙර පාසල් වල පාලිකාවන් ගත්තොත් ඒ අය බහුතරයක් ඒ ප්‍රදේශයේ ඉන්න දෙමව්පියන්ගේ සල්ලි එකතු කරලා තමයි පෙර පාසලේ පාලිකාවට දීමනාවක් වශයෙන් ලබා දෙන්නේ. දැන් එක කොටසකට රුපියල් 2500 ගානේ ලබා දුන්නා. මම හිතන්නේ මේක ප්‍රමාණවත් මදි ගරු ඇමතුමා. මේක අවම වශයෙන් රුපියල් 5000ක්වත් විය යුතුයි. මොකද අද දෙමව්පියන්ට සල්ලි එකතු කරලා පෙර පාසලේ පාලිකාවන්ට ගෙවා ගන්න විදියක් නැහැ. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ ගත්තම ලියාපදිංචි පෙර පාසල් 390ක් තියෙනවා. මේ 390 ගුරුවරුන් ඉන්නවා 745ක්. දරුවෝ ඉන්නවා 11600ක්. පිරිසුදු පානීය ජලය නැති පෙර පාසල් 54ක් තියෙනවා. විදුලි පහසු ගන්න නැති පෙර පාසල් 61ක් තියෙනවා. වැසිකිලි පහසු ගන්න නැති පෙර පාසල් 52ක් තියෙනවා. ඒ වගේම සෙල්ලම් මිදුලවල් නැති පෙර පාසල් 90ක් තියෙනවා. ඒ වගේම ප්‍රමාණවත් ගොඩනැගිලි නැති පෙර පාසල් 27ක් තියෙනවා ගරු ඇමතුමා. දැන් පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ ගත්තොත් හුඟක් පෙර පාසල් පවත්න්නේ අර ඒ කාලේ තිබුණු මහවැලි ගොඩනැගිලි වල. දැන් මේ වගේ පවණක් වෙලාට එක පැත්තක වහලේ නැහැ, එක පැත්තක බිත්තියක් නැහැ. ඉතින් ඒ නිසා විශේෂයෙන්ම මේ පෙර පාසල් අපි පවත්වාගෙන යන්න ඕනේ. මොකද පෙර පාසල අපේ දරුවන්ට අත්‍යවශ්‍යම දෙයක්. මේක තමයි පූර්ණ ළමාවදියේ පෙර පාසල කියන්නේ. අපි හැමෝම පෙර පාසල් ගිහිපු අය, උසස් අධ්‍යාපනයට යන්නේ මේ පෙර පාසලේ ඉගෙන ගත්ත දරුවෝ. ඉතින් ඒ නිසා මේ පෙර පාසල් ගැන අපි විශේෂ අවධානයක් යොමු කරන්න කියලා මම ඔබතුමාට යෝජනා කරනවා. ඒ වගේම ගරු ඇමතුමනි විශේෂයෙන්ම ගත්තම දැන් මේ පෙර පාසල් පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ මම නැවත වරක් කියනවනේ 11600ක් ඉන්නවා. මේ 11600ට අර පෝෂණ වැඩසටහන ආරම්භ කරේ ගිය අවුරුද්දේ. මේ 11600ෙන්
ඔබතුමාට තව විනාඩි දෙකක් කාලයක්
3112කට තමයි මේ පෝෂණ වැඩසටහන ආරම්භ වුණේ. ඉතින් ඒ නිසා මේක ප්‍රමාණවත් මදි. ඒ කියන්නේ පෙර පාසල් ගත්තම ඒ ළමයි ගත්තම 25%කට විතර තමයි මේ පෙර පාසල් වැඩසටහන ආරම්භ කරේ. ජනවාරි මාසයේ සිට ජූනි මාසය දක්වා රුපියල් 30ක් එක ළමයෙකුට ලැබුණා. ඒ වගේම අගෝස්තු මාසයේ ඉඳ සැප්තැම්බර් මාසයේ රුපියල් 60ක් ලැබුණා. ඉතින් දැන් මේක සම්පූර්ණයෙන්ම නැවතිලා තියෙනවා. ඉතින් ඒ නිසා අද මේ පෙර පාසල් වැඩසටහන නැවතත් මේ පෝෂණ වැඩසටහන ආරම්භ කරන්න කියලා මම ඉතාමත් ඕනෑකමින් යෝජනා කරනවා. ඒ වගේම දැන් ඊයේ දෙරණ රාත්‍රී පුවත්පතේ නිවුස් එකේ ගියා වැඩිම කුෂ බව තියෙන දරුවන් ඉන්නේ පොළොන්නරුවේ. වැඩිම කුෂ බව තියෙන දරුවන් ඉන්නේ පොළොන්නරුවේ කියලා අපි මේ කවදාවත් අහපු නැති දෙයක්. මේක වෙන්න හේතුව මොකද්ද? ලැජ්ජයි කියන්න. ඇත්තටම පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ ගත්තම මේ රටේ බත සපයන ගොවියෝ ඉන්නේ පොළොන්නරුවේ. පොළොන්නරුවේ හෙක්ටයාර 70,000 වී ගොවියෝ වී අස්වැන්නනවා. කවුද මේවට වක් කියන්න ඕන? දැන් පහුගිය කාලේ මේ ගත්ත වැරදි තීන්දු తీර නිසා අද අපේ දරුවන්ට මන්දපෝෂණ හැදිලා. පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ මෙහෙම කවදාවත් උනේ නැහැ. දැන් බලන්න පෝෂණ වැඩසටහන පාසල්වල අතුරු අයවැයෙන් මිලියන 4000ක් වෙන් වුණා. එක ළමයෙකුට රුපියල් 60යි. දවස් 5ක් තන්න ඕන දවසට රුපියල් 60යි. බිත්තරයක් රුපියල් 58යි 60යි. දැන් කෑම වට්ටෝරුවක් දීලා තියෙනවා. හරි, රුපියල් 60කින් පුළුවන් ද පාසල් යන දරුවෙක් කෑම පෝෂණ දාය කෑම වේලක් කන්න? ඉතින් මන්ද පෝෂණ හැදෙන එක සාධාරණ නැද්ද? ඉතින් ඒ නිසා ගරු ඇමතුමනි, අපි මේ විවේචනයක් නෙමෙයි කරන්නේ. මේක අවමසෙන් රුපියල් 100ක්වත් විය යුතුයි. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ අවධානය යොමු කරලා මේ දරුවන්ට ලබා දෙන පෝෂණ
වැඩසටහනයි
කරන්න අවසන් කරනවා මුලාසන ගරු මන්ත්‍රීතුමනි. ඒ වගේම වත්මන් ජනාධිපතිතුමා ආරම්භ කරමු සුරස්සා වැඩසටහන. අපේ දරුවන්ට ලබා දුන්නු රක්ෂණය යහපාලන ආණ්ඩුවේ වත්මන් ජනාධිපතිතුමාගේ සංකල්පයක්. මේ සුරක්ෂා
අවසන් කරනවා
ගරු මන්ත්‍රීතුමා. මේ වැඩසටහන ගරු ඇමතුමා ආරම්භ කරන්න. අපේ ගම්වල ඉන්න දරුවන්ටත් කොළඹ ඇවිල්ලා ගෙවන වාට්ටුවකට ගිහිල්ලා අසනීපයක් වුණොත් ඒ බෙහෙත් කරගන්න අවස්ථාව ලැබුණා මේ සුරක්ෂා රක්ෂණ වැඩසටහනින්. ඒ නිසා මේක කඩිනමින් ආරම්භ කරන්න කියලා කියනවා. අවසාන වශයෙන් කියනවා විශ්වවිද්‍යාලවල කුලපතිවරුන් පත් කිරීම. මේක පත් වුණේ පාලක සභාවකින් පත් වුණේ. පහුගිය කාලේ හිටපු ජනාධිපතිතුමා ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා එතුමා එක දේශපාලනය කරගත්තා. එතුමාගේ හිතවතුන්ට මේ කුලපති තනතුරු ලබා දෙන්න එතුමාට බලය අරගෙන එතුමාට කැමැතිවරු පත් කරා. ඉතින් ඒ නිසා
මේක නැවතත්
පාලක සභාවට ඒ බලය දීලා උපකුලපතිවරු පත් කරන්නේ ඒ අයිතිය ඒ විශ්වවිද්‍යාලවලට ලබා දෙන්න කියලා ගෞරවණීය ඉල්ලීම කරමින් අවස්ථාව ලබා දීම ගැන ස්තුතියි.
මීළඟට ගරු කුමාසිරි රත්නායක මැතිතුමා විනාඩි 5ක කාලයක්
තියෙනවා. ස්තුති මුලාසනේ මන්ත්‍රීතුමනි. අධ්‍යාපන කාන්තා ළමා කටයුතු හා සමාජ සේවය බලගැන්වීමේ අමාත්‍යාංශවල වැශීර්ෂ පිළිබඳව සාකච්ඡා කරන අද දවසේ අද උදෑසන සිට වෙනදාට වඩා ඉතා වැදගත් යෝජනා ඒ වගේම හරවත් කතා අපිට මේ සභාගම තුළ අහන්න ලැබුණා. මේ අමාත්‍යාංශයට නායකත්වය දෙන අපේ සුසිල් ප්‍රේමජයන්ත මැතිතුමා, දීර්ඝ දේශපාලන අධ්‍යක්ෂීම් තියෙන පළාත් සභාවේ මහා ඇමතිවරයෙක් විදිහටත්, අමාත්‍ය ධූර කාලයක් කීපයක් දරුව අමාත්‍යවරයෙක් විදිහටත්, ඉතාමත්ම වගකීමෙන් ඒ අමාත්‍යංශයේ කාර්යභාරය ඉටු කිරීම පිළිබඳව අපි එතුමන්ට සුබ පතනවා. ඒ වගේම රාජ්‍ය අමාත්‍යතුමන්ලා සියලු දෙනාටමත් සුබ පතමින් රාජ්‍ය අමාත්‍යතුමිය සහ ඒ අමාත්‍යංශයේ සියලු දෙනාටමත් සුබ පතමින් අදහස් කීපයක් ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ගරු මූලාසනේ මන්ත්‍රීතුමනි, 2019 අවසාන කාලයේ ලෝකේ පුරා පැතිරුණු කොරෝනා වසංග තත්ත්වය නිසා එහි විශාල බලපෑමක් අපේ රටට ඇති වුණා. ඒකම අපි බලාපොරොත්තු නොවන විදිහට දරුවන්ගේ අධ්‍යාපනයට එයින් විශාල බලපෑමක් ඇති වුණා. පෙර පාසල් අධ්‍යාපනය ලබන දරුවගේ ඉඳලා විශ්වවිද්‍යාල අධ්‍යාපනය ලබන දරුවා දක්වා තමන්ගේ අධ්‍යයන කටයුතු වල නිරත වෙන්නට නොහැකි වුණාම ඒ සඳහා ඔන්ලයින් අධ්‍යාපනය තුළින් දරුවන්ට දැනුම ලබා දුන්නත් එය සාර්ථකව ඇතැම් දිස්ත්‍රික්කවල ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්කමක් ලැබුණේ නැහැ. අවශ්‍ය සංනිවේදන පහසුකම් තිබුණේ නැහැ. ඒකම අවශ්‍ය පරිගණක නැත්නම් ස්මාර්ට් දුරකථන දරුවන්ට නොතිබීම නිසා ඒ අවස්ථාව බොහෝ දරුවන්ගෙන් ගිලිහුණා. නමුත් අපි පසුව පාසල් පටන් ගන්න අවස්ථාව ලැබුණා. පාසල් පටන් ගැනීමෙන් අනතුරුව ඒ දරුවන් වෙනුවෙන් අධ්‍යාපන කටයුතු වල නැවත ආරම්භ කරමින් ඒ වසංගත කාලයේ අවසන් වීමත් ක්‍රමක්‍රමයෙන් අවසන් වීමත් එක්ක නැවත අපට පාසල් පටන් ගත්තා වගේම විභාග පවත්වන්නටත් ප්‍රතිඵල ලබා දෙන්නටත් පුළුවන්කම ලැබුණා. ඒ සඳහා අධ්‍යාපන අමාත්‍යතුමා ඒ වගේම අමාත්‍යාංශ ලේකම්තුමා ඇතුළු අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ පළාත් අධ්‍යාපන දෙපාර්තමේන්තුව ඇතුළු ඒ සියලුම ආයතන විශාල කැපකිරීමක් කරමින් ඒ දරුවන්ගේ විභාග පවත්වන්නටත් ඒ සඳහා අවශ්‍ය පහසුකම් සලසන්නටත් කටයුතු කළා. ඒ පිළිබඳව අපි විශේෂයෙන්ම සියලුම ගුරුභවතුන්ටත් අපේ ස්තුතිය පිරිනමන්න මේ අවස්ථාවක් කරගන්නවා. ඒ වගේම අපි රාජ්‍ය ඇමතිතුමා සඳහන් කළා මොණරාගල දිස්ත්‍රික්කයේ සංනිවේදන පහසුකම් අඩු වුණත් දුරස්ස අධ්‍යාපනය නැත්නම් ඔන්ලයින් මගින් අධ්‍යාපනය හදාරන්නට දරුවන්ට තිබුණ ඉඩකඩ අඩු වුණත් අද පළාත් මට්ටමින් පැවති අප සාමාන්‍ය පෙළ විභාගයෙන් ප්‍රථම ස්ථානයේ පළාතින් ලබා ගත්තා වගේම සමස්ත ලංකාවෙම හතරවෙනි තැනට එන්න තනමල්ලිල අධ්‍යාපන කලාපයට පුළුවන්කම ලැබුණා. මට මතකයි අපි පළාත් සභාව නියෝජනය කරන කාලේ වැල්ලවාය කලාපයට අයත් වෙලා තිබුණ මේ කොට්ටාශය වෙනම කලාපයක් විදිහට අපට වින් කරලා ඒට අවශ්‍ය පහසුකම් ලබා දෙන්න පුළුවන්කම ලැබුණා. අද අපට සතුටුයි. අද
ඔබතුමාට විනාඩියක් පමණයි තියෙන්නේ.
කලාපය හොඳ තැනකට ගේන්න අපට පුළුවන්කම ලැබුණා. ඒ වගේම ගරු මූලාසනයේ මන්ත්‍රීතුමනි, ගුරු සහ විදුහල්පති වැටුප් වැඩි කිරීමේදී ඒ වැටුප් සංශෝධනයේදී ගුරුවරුන්ට වැටුප් ලබා දෙන්න පුළුවන්කම ලැබුණත් විදුහල්පතිවරුන්ගේ වැටුප්වල විෂමතාවයන් පවතින බව විදුහල්පතිවරු සංගමයේ දැනුම් දුන්න අවස්ථා කීපයක මේ පිළිබඳ අමාත්‍යාංශය දැනුවත් කරලා තියෙනවා. ඒ වගේම ඒ අය අමාත්‍යාංශයේ ලිඛිතව දැනුම් දුන්න ලිපියේ පිටපතක් මා වෙත ලැබිලා තියෙනවා. ඒ පිටපත මේ අවස්ථාවේදී මම සභාගත කරනවා. ඒ වගේම ගරු මූලාසනයේ මන්ත්‍රීතුමනි, මොණරාගල අධ්‍යාපන කලාපයේ තිය වගේ වැල්ලවාය සහ තනමල්ලිල කියන කොට්ටාස්වල මේ වෙනකොට අධ්‍යාපන පරිපාලන සේවයේ ඒ වගේම විදුහල්පති සේවයේ සහ ගුරු සේවයේ පුරප්පාඩු විශාල සංඛ්‍යාවක් පවතිනවා. දෙසැම්බර් මාසයේ 31 වෙනිදා වෙනකොට විශාල සංඛ්‍යාවක් විශ්‍රාම යනවා. ඒ නිසා ඒ පුරප්පාඩු කඩිනමින් සම්පූර්ණ කරන්න කටයුතු කරන්න කියලා මම
මුතුමාගේ කාලය අවසන්යි ගරුමන්තුමා
අවධානය යොමු කරනවා. ඊට අදාළ තොරතුරු මා සතුව තිබෙන මම සභාගත කරනවා. ඒ වගේම ගරු මූලාසනවට මන්ත්‍රීතුමනි, අද අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ ඉදිරි ප්‍රතිසංස්කරණ පිළිබඳ සාකච්ඡා වෙනවා. ඒ ප්‍රතිසංස්කරණ රටට අවශ්‍ය අද්විතීය මිනිසුන් දායාද කරන්න පුළුවන් ආකාරයට ක්‍රියාත්මක කරමින් අධ්‍යාපනඥයන් ඒ වගේම දේශපාලන නායකත්වයේ සියලු දෙනා එකතු වෙලා ඉතාමත්ම ඵලදායී කටයුතු ක්‍රියාත්මක කරන්න ගරු අධ්‍යාපන අමාත්‍යතුමා සහ සියලු දෙනාගේ අවධානය යොමු කරන ලෙස ඉල්ලා සිටමින් මගේ කතා අවසන් කරනවා. ස්තුතියි.
ස්තුතියි. මීළඟට ගරු ඉෂාක් රවුමාන් මැතිතුමා විනාඩි 10ක කාලයක් තියෙන ඔබතුමාට.
ගරු සභාපතිතුමනි, ඉතාම සතුටු වෙනවා සමස්ත ලංකාවම මේ සැරේ ඕලල් වලින් විශාල ළමයක් පාස් වෙලා තියෙනවා. ඒ වගේ පාස් වෙන්න සමහර අයට බැරි වුණා. ඒ ළමයටත් මගේ ස්තුතිය මම මෙතනදී ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම තමයි අපි හැම එකනම අද කතා කරන්නේ අධ්‍යාපන ගැන. මේ අධ්‍යාපන ගැන කතා කරනකොට මට මතකයක් එනවා. ඔබ දන්න දෙයක් තමයි නෙල්සන් මණ්ඩලා කියන උතුම් මිනිසයාගේ වාක්‍යයක්. එතුමා කියනවා ලෝකේ ලේ බිඳුවක් මහපොළවට වැටෙ නැතුව ජය ගන්න පුළුවන් නම් එකම අවියාද තමයි අධ්‍යාපන කියලා තියෙනවා. ඒ වගේ අපේ ලංකාව ගරු එමෙතුමනි 1948 නිදහස් ලැබනවා. එතනින් CWW කියන අපේ අධ්‍යාපන පියා, නිදහස් අධ්‍යාපන පියා අපේ රටට නිදහස් අධ්‍යාපන අඳුරලා දෙනවා. එතනින් පස්සේ අපි එතුමාගේ සංකල්පයට වඩා වෙනස් සංකල්පය අපේ ආපු පාලකයෝ කාලයෙන් කාලයෙන් වෙනස් කරනවා. ඒක තමයි මහින්දෝදිය කියලා කාලයකට එනවා. හොඳම පාසල ළඟම පාසල කියලා එනවා. ඊට පස්සේ ජාතික පාසල 1000ක් වැඩසටහන් කියලා එනවා. හැබැයි එමෙතුමනි මේ ඔක්කොම කාලයට කාලය ඇවිල්ලා බලය මාරු වෙනකොට ඒක වෙනස් වෙනවා. හැබැයි ඔබතුමාගේ සංකල්පය තියෙනවා ගරු එමෙතුමනි පළාත් අධ්‍යාපනය වෙනස් කිරීමක් කරන්න ඕනේ කියලා ඉතා ඕමනාවෙන් ඔබතුමා මේ දවස්වල වැඩ කරනවා. එදා උතුරුමැද පළාතේ අනුරාධපුර දිස්ත්‍රික් පොළොන්නරුව දිස්ත්‍රික් සියලුම නිලධාරිගලට එන්න කියලා මමත් තෙවිලා හිටියා. ඔබ විශාල මාංශයක් දරනවා මේ සමස්ත රටම එක තනින් ඉඳලා පරිපාලනේ ලේසි වෙන්න පුළුවන් විදිහට කරන්න ඕනේ කියලා ඔබ මාංශි වුණා. හැබැයි එමෙතුමනි ඔබට මම එකක් කියන්නම්. අපිට උඟක් අතීතයට යන්න අවශ්‍ය නැහැ. අවුරුදු 10 තුලදී සංකල්ප කීපයක් ආවා. හැබැයි ඒ සංකල්පය කිසිම අධ්‍යාපන ඇමති කෙනෙක්ට ඉටු කරන්න බැරි වුණා. ඔබට මම එකක් කියනවා අධ්‍යාපන ඇමතිතුමනි, ඔබ ජනාධිපතිතුමාත් එක්ක කතා කරන්න හරි ඕමනාවෙන් කටයුතු කරන අගය කරන ඇමති කෙනෙක්. හැබැයි ඔබතුමාටත් මේ අවුරුදු ඇතුළතදී මේවා කරගන්න බැරි නම් ඇමතිතුමනි ඔබත් ෆේල් වෙනවා. මම අද ඇඟිලි දික් කරන වාගේ ඔබට ඊළඟ එන ආණ්ඩුවදී ඔබට හැම එකේම ඇඟිලි දික් කරයි. ඔබට බාධාවක් ඇයි, ඔබට ප්‍රශ්න ඇයි? අද උදේ ජනාධිපතිතුමාත් කිව්වා අපි ඔක්කොම එකතු වෙලා මේ සංකල්පය ඉදිරියට ගේමු කියලා. එහෙනම් මම බලාපොරොත්තු වෙන ඇමතිතුමනි ඔබතුමා මොන බාධා ආවොත් මේ ඉදිරියට මේ සංකල්පය 2023 ඉවර වෙන්න පෙරින් ඔබතුමා ඒක ඉවර කරයි කියලා. එවංගව තමයි ඇමතිතුමනි ලංකාවම වැඩිම බල භූමි ප්‍රදේශයේ තියෙන දිස්ත්‍රික්කයේ තමයි මගේ ආදරණීය අනුරාධපුර දිස්ත්‍රික්කේ. මේකට දිස්ත්‍රික් 8ක් ආවරණ වෙනවා. මේ දිස්ත්‍රික් 8ටම පාසල් තියෙනවා ඇමතිතුමනි 813ක්. ඒ වගේ ළමයි 103ක් තියෙනවා. අධ්‍යාපන කලාප දැනට 5ක් තියෙනවා ඇමතිතුමනි. පරිපාලන කරන්න ඉතාම ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ නිසා ඔබගේ මම ඉල්ලීමක් කරනවා ඇමතිතුමනි, අපිට තව කලාපයක් වැඩි කරලා දෙන්න. ඔබට යෝජනාවක් මම කරනවා. අනුරාධපුර කලාපෙන් රඹාව කියන ප්‍රදේශ සභාව ප්‍රදේශයයි, ඒ වගේම කැපිදිගොල්ලාව කියන කලාපේ මඩවච්චි දෙකම එකතු කරලා අලුත්ම කලාපයක් දීලා කලා පහයක් ලබා දීමට කටයුතු කරන්න ඕනයි. ඔබට ඒ ලිවිමත් මම ඉදිරිපත් කරනවා එමෙතුමනි. ඒක ඔබ ලබා දෙයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේ තමයි අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ දැනට ගුරු ඊග 2326ක් තියෙනවා. ඒ වගේ විදුහල්පතිගේ ඊග 377ක් තියෙනවා. ඒ වගේ අධ්‍යාපන පරිපාලන ඊග 115ක් තියෙනවා එමෙතුමනි. ඒවත් නිවැරදි කරලා දෙන්න ඕනේ කියලා ඔබගේ ඉල්ලීමක් කරනවා එමෙතුමනි. ඒ වගේ තමයි අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ කලාව මධ්‍ය මහාවිද්‍යාලය ඔරෝපතන කහටගස්කලිය ගල්කිරියාගම ගලමිදිනව ගල්නාව ගන්දිරියාගම ජායා කියලා මේක ගෙනාවා. අලුතෙන් මේ සංකල්පය ගෙනාවා ගරු එමෙතුමනි. හොඳම පාසල ළංගම පාසල වැඩසටහනේ මේක තාම උඟක් ප්‍රශ්නයක් වෙලා තියෙන එමෙතුමනි. පරිපාලන මේක ඔබතුමා ඉදිරිපත් වෙලා මේක පරිපාලනේ ඔබගේ බාරයට අරන් ඒවා සංකල්පය මං කිව්වට වඩා දිස්ත්‍රික්කයේ 25ක් වගේ නම් කරුවා. හැබැයි මට කාලය මදි නිසා ඒවා කියන්න බෑ එමෙතුමනි. ඒ 25ම ඔබ ඉදිරියට අරන් ඒ සංවර්ධන කරලා දෙන්න ඕනේ කියලා ඔබගේ ඉල්ලීමක් කරනවා එමෙතුමනි. ඒ වගේම අපි හැම එකනම කතා කරනවා අපිට මුදල් නැහැ, අපිට පාසල දරුවන්ට අවශ්‍ය කටයුතු කරන්න කියලා. හැබැයි එමෙතුමනි ඔබගේ මම ඉල්ලීමක් කරනවා එමෙතුමනි, මුදල් නැති ප්‍රශ්න තියෙනවා. හැබැයි මුදල් නැති වැඩවල් කරගන්න අවස්ථාව තියෙන එමෙතුමනි. ඒක තමයි සංවර්ධන නිලධාරි බදවා ගත්තා. ඒ සංවර්ධන නිලධාරි මේ දවස්වල ඒජී ඔෆිස් වල කාලේ අපරාධ විනාශ කරනවා. ඒව ඔබ ඉතා ඉක්මනින් ඒ අවශ්‍ය පාසල් වලට දරුවන්ගේ ලබා දෙන්න කටයුතු කරන්න. ඒ වගේ හිටානිදා විද්‍යාල පීඨ වලින් එළියට එන දරුවෝ ඒ ටීචර්ස්ලාව ඒ දිස්ත්‍රික්ක වලට ලබා දෙන්න. පහුගිය කාලේ මමත් කතා කරුවා. හැබැයි අනුරාධපුර ඉදපු ළමයි වල දාම අම්මන්තොට ඉදපු ළමයි දාම යාපනට ඒ වැරදි ඔබ කරන්නපා. ඔබ නිවැරදිම අදාළ දිස්ත්‍රික්ක වලට ඒ ටීචර්ස්ලාව ලබා දෙන්න ඕනේ කියලා ඔබගේ ඉල්ලීමක් කරනවා. තව ප්‍රශ්නයක් තියෙනවා එමෙතුමනි, වැදගත්ම ප්‍රශ්න. මේ සෙස් බද්දා ගහලා තිනවා පාසල දරුවන්ගේ භාණ්ඩ වලට. ඒක තමයි ඔබ දන්නවා සපාතු කූටමක් 800ට ගත්ත එක ඇමතුමනි 4200කට වැඩිවීමක් වෙලා තියෙනවා. බේක එකක් 1200ට තිබ්බ එක 4500කට වැඩි වෙලා තියෙනවා. පොත් කටලයක 3000ට තිබ්බ එක 15000ක් වැඩි වෙලා තියෙනවා. ඒ වගේ වතුර බෝතලක් සාමාන්‍ය බෝතලක් 100ට තිබ්බ එක 600 දක්වා වැඩි වෙලා තියෙනවා ඇමතුමනි. ඔබගේ ඉල්ලීමක් කරන ඇමතුමනි මේක අපේ ඔබට කියනවා රාජකීය විද්‍යාලේ ඉන්න දරුවන්ට හැම එකනටම අවශ්‍ය නැහැ. උදේ යන්නේ V8 එක අවශ්‍යට එනවා T6 එක. මේ වාගේ ඇයට අවශ්‍ය නැහැ. අනුරාධපුර පොළනරුව මේ වාගේ දුෂ්කර දරුවන්ට ඊටාම බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා. ඔබට මම ඉල්ලීමක් කරනවා මේක විදුහල්පතිට බාර දෙන්න. නැතිබරියේ දරුව තෝරන්න කියන්නේ තෝරලා අපේ රටේ සල්ලි නේ කියන පුළ. හැබැයි ඔබ වැදගත් ඇමති කෙනෙක්. ඔබට බැරි දෙයක් නැහැ. යුනිසෙෆ්ත් එක්ක කතා කරලා මේ දරුවන් වෙනුවෙන් එක අවුරුදකටවත් මේ ළමයිට අවශ්‍ය භාණ්ඩ ටික ලබා දෙන්න කටයුතු කරන්න ඕනයි කියලා ඔබගේ ඉල්ලීමක් කරනවා මැතිතුමනි. නැත්නම් මට පරණ අතීත කතාවක් මතක් වෙනවා.
මම මැතිතුමා ඔබතුමාගේ මිනිත්තු දෙකක් කරා.
ඒ වාගේ ඔබයි මමයි මේ ඉන්නේ හැම එකනම එදා පාවිච්චි කරුවේ කළුලේලයි ගල්කූරයි වෙලි පීලයි මැතිතුමනි. ඒ යුගයක් ඇයිද කියලා බයක් තියෙනවා මැතිතුමනි ලංකාව. ඒ යුගයක් දැන් අපි ලැප්ටොප් ගැන කතා කරනවා. ලැප්ටොප් දෙන්න කලින් මේ වෝල්ට යයිද කියලා බයක් තියෙනවා මැතිතුමනි. ඒ නිසා ඒ යුගයට යන්න නැතු ඔබ මේ අවස්ථාවක් ලබා දෙන්න ඕනයි කියලා ඔබගේ ඉල්ලීමක් කරනවා මැතිතුමනි. ඒ වගේම ගුරුවරුන්ගේ වැටුම් ප්‍රශ්නයක් තියෙනවා මැතිතුමනි. ඒක සාධාරණ කරලා දෙන්න ඕනේ කියලා ඔබගේ ඉල්ලීමක් කරනවා. අපි අද අධ්‍යාපන ගැන කතා කරන මැතිතුමනි අපි පින්ලාන්ති ගැන කතා කරනවා. සිංගප්පූරු ගැන කතා කරන මැතිතුමනි මලේසියා ගැන අපි කතා කරනවා. ඒ සභාපතිතුමනි අධ්‍යාපන දියුණුවනේ කොහොමද යන සභාපතිතුමනි. අපේ රටේ ප්‍රධානම දෙයක් තමයි බඩේ ඉන දරුවට ජාතිවාදී පොවලා. ඔබට මම ඉල්ලීමක් කරනවා ගරු ඇමතිතුමනි මේ ජාතිවාදී තුරන් කරන්න පුළුවන් එකම තැන තමයි පාසලේ. පාසලේ පළවෙනි වසරේ ඉඳලා උස අධ්‍යාපනය යනකම් ඒ ජාතිවාදී නැති කරන්න පුළුවන් විදිහට ඔබ සංකල්පය ගණාවොත් පමණයි අපි මේ කියපු රටක් විදිහට දියුණුවක් වෙන්න පුළුවන්. නැත්නම් අපි පරාදයි. ඒ වගේ සභාපතිතුමනි විනයාදයක් දෙන්න කාන්දාව ගැන අපි කතා කරන්න ඕනයි. අද අපි හොමාන් ගැන විතරයි අපි හැම එකනම කතා කරන්නේ. ජනාධිපතිතුමනි ඔබගේ මේ අමාත්‍යංශ කාන්දාව ඇමතිතුමනි ජනාධිපතිතුමනි ඕමාන් වල විතර නෑ මුළු ලෝකයේ මේ රටවල අපේ අහිංසක කාන්තාව ගිහිලා විශාල ප්‍රශ්නයකට මුහුණ දෙනවා.
ඔබතුමාගේ කාලය අවසන්යි.
සභාපතිතුමනි තව විනාඩියක් දෙන්න. අපේ තානාධිපතිවරු අපේ කාන්තාවගේ ප්‍රශ්න ගැන බලන්නේ. එයි තානාධිපතිවරුන් පත් කරනකොට අපි කොහොමද පත් කරන්නේ? ඒ අයගේ කිසිම මනුස්සකම නැතුව විනයක් නැතුව අය පත් කරලා එවනවා.
සැප
ජීවිත ගත කරනවා. ඒ නිසා ලෝකයේ තියෙන කාන්තාවලට රට ගිහිලා අපේ අපිට හම්බු කරන්න ගිහිලා ඉන්න කාන්දාවට විශාල ප්‍රශ්නයක් වෙනවා. ඒක නිවැරදිීමේ ප්‍රශ්නය විසඳුමක් ලබා දෙන්න ඕනයි කියලා ඉල්ලීමක් කරනවා සභාපතිතුමනි. ස්තුතියි.
ස්තුතියි. ඊළඟට ගරු SMM මුෂාරෆ් මැතිතුම ඔබතුමාට මිනිත්තු 5ක කාලයක් තියෙනවා.
මිනිත්තු 7ක් කිව්වා. මිනිත්තු 5ක් වුණානේ. තලමේ ආසනத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர்களே கல்வி அமைச்சர் தொடர்பான இன்றைய இந்த விவாதத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த ஆரம்ப கல்வி இடைநிலை கல்வி உயர்நிலை கல்வி தொடர்பாக பேசுவதென்றால் மிகச் சிரமமான ஒரு விடயம். முதலிலே இன்றைய இந்த விவாதத்திலே நான் கண்டுகொண்ட முக்கியமான ஒரு விடயம் ஆளுந்தரப்பாக இருக்கலாம் எதிர்த்தரப்பாக இருக்கலாம் இன்று இந்த அவையில் இருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுமே எமது கல்வி அமைச்சர் ஹொனரபிள் சுசில் பிரேம்ஜெயந்த் அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள். இந்த அமைச்சை மிக திறம்பட செய்யக்கூடிய ஒருவர் என்பதை ஒப்புக்கொண்டவர்களாக தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது எனக்கும் அதனை வழிமொழிய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அது எவ்வாறென்றால் எமது நாட்டினுடைய கல்வி தொடர்பாக பேசுகிற போது வெறுமனே முகத்திரைகளோடு நாம் நிறைய விடயங்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது நாட்டை பொறுத்தளவில் கல்வித்தரம் கூடிய ஒரு தேசம் இலங்கை என்று நாங்கள் எங்களுக்குள் பெருமை பேசிக்கொள்வோம். ஆனால் உலகத்திலே இருக்கின்ற இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் மிக பிரபலமான யூனிவர்சிட்டிகளிலே இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகம் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் 2030க்கும் அடுத்த இடத்தில் தான் நாம் இலங்கையில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தை நாம் காண்பிக்க முடியும். அண்மையில் இருக்கின்ற இந்தியா தேசத்தை எடுத்து பார்த்தால் டாப் 10 ரேங்கில் 6வது இடத்தில் இந்தியாவினுடைய IIT இருக்கின்றது. இப்படி பார்க்கிற போது அண்மையில் உருவாக்கப்பட்ட கத்தாரினுடைய பல்கலைக்கழகம் ஒன்று 10 வருடத்திற்குள் சர்வதேச தரம் மிக்கதொரு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறது. இதுபோன்றுதான் பல்கலைக்கழகம் உயர்நிலை கல்வியை தவிர்த்து நாங்கள் ஆரம்ப கல்வி என்று நோக்குகிற போது கூட கல்வி தரத்தில் உயர்ந்தவர்களாக நாம் இருக்கின்றோம் என்று நாம் பெருமை பேசிக் கொள்வது தொடர்பாக மீள் பரிசீலிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டை நான் இங்கே எமது சபைக்கு உணர்த்த வேண்டிய பொறுப்பு இருப்பதாக உணர்கிறேன். நாம் எதில் பெருமை பேச வேண்டும்? 5 to 16 வரை நாங்கள் கட்டாய கல்வியை கொண்டிருக்கிறோம், நல்ல விடயம். 92% தேசிய கல்வி அறிவு நம்மிடம் இருக்கிறது, நல்ல விடயம். ஆரம்ப பாடசாலையில் இணையும் மாணவர்கள் 99% மாணவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள், மிக மிக நல்ல விடயம். இதனை கொண்டு நாம் இதனை உருவாக்கி இருக்கின்றோம். இன்று தொழில்துறைக்கும் கல்வித்துறைக்கும் இடையில பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றன. நாம் நன்றாக சிந்தித்தாக வேண்டிய தேவைப்பாடுகள் நமக்கு இருக்கின்றது. இன்று இலங்கையிலே கற்றவர்களினால் வேலைவாய்ப்பினை பெறக்கூடியதாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. வேலையற்ற பட்டதாரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே வேலைக்கு செல்லக்கூடிய தகமையோடு பட்டதாரிகள் இல்லையா, அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய தகமைகள் கொண்ட பட்டதாரிகளை நாம் இங்கே உருவாக்கவில்லையா என்பது பற்றி நிச்சயமாக கேள்வி கேட்கவும். அண்மையிலே நான் ஒரு மத்திய கிழக்கு நாட்டிற்கு சென்ற போது எமது நாட்டிலே அங்கே பணிபுரிகின்ற ஒரு ஹை ஆபீசர்ஸாக பணிபுரிகின்றவர்களோடு பேசுகிற போது சில விடயங்களை சிலாகித்து பேசினோம். அங்கே சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு சாதாரண டிகிரி என்று ஒன்றை பெறுவது என்பது இலங்கையில் ஒரு குதிரை கொம்பு. பல்கலைக்கழகத்திற்கு தெரிவானவர்கள் என்கின்ற லிஸ்டிலே இலங்கையில பல பேருடைய பெயர் பருவத்தின் போது வரும். ஆனால் எல்லோருக்கும் பல்கலைக்கழகத்திற்கு நுழைவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதில்லை. ஆனால் நீங்கள் அண்மையில் இருக்கின்ற இந்தியாவை எடுத்து பார்த்தால் பிரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்கிறது. ஒரு ஒரு டிகிரி, சாதாரணமான ஒரு ஆரம்ப பட்ட படிப்பு என்பது ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விடயம். எம்ஏ முடிப்பது என்பதும் பிஎச்டி முடிப்பது என்பதும் அங்கு இலகுவாக எல்லோருக்கும் சாத்தியமான ஒரு விடயம். நாங்கள் கல்வி தரம் மிக்கவர்களாக இருக்கின்றோம், பல்கலைக்கழகத்திற்கு எல்லோரையும் எடுப்பதில்லை என்று நாம் பெருமை பேசிக் கொண்டதனுடைய விளைவு என்ன என்பது பற்றி நிச்சயமாக நாம் சிந்தித்தாக வேண்டி இருக்கின்றோம். அங்கே அவர் கூறிய ஒரு விடயம், மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிபவர்களை பார்க்கிற போதும் இந்தியாவை சேர்ந்த பலருமே ஒவ்வொரு தொழிற்துறையிலும் மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள். இலங்கையில் சென்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளத்தோடு பணிபுரிபவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து சென்றவர்கள் மிக திறமையானவர்களாக இல்லை, அந்த விடயம் தொடர்பாக போதிய அறிவானவர்களாக இப்பதான் தொடங்கினேன், முடிஞ்சுதான், அறிவானவர்களாக இல்லை. ஆனால் இவர்களுக்கு பட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு பேசிக் டிகிரி இருக்கிறது, மாஸ்டர்ஸ் இருக்கிறது, பிஹெச்டி இருக்கிறது. எனவே அவர்களுக்கு பதவி உயர்வு வெளிநாட்டிலே கிடைக்கிறது. நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இலங்கைக்கு அந்நிய செலாவணி ஏறத்தால் $5 billion தரக்கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பிலே பெரும் வெறும் பணிப்பெண்களை ஏற்றுமதி செய்வதன் ஊடாகவே நாங்கள் இந்த அதிகமான பணத்தை பெறுகின்ற நிலைமை இருக்கிறது என்றால், ஒரு தொழில்வாண்மைத்துவம் மிக்கவர்கள், கல்வி அறிவு மிக்கவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற ஒரு கல்வி முறைமையை இங்கே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் மிக குறுகிய நேரம் இருப்பதால் நான் சுருக்கமாக முடிக்க வேண்டும். எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களை நான் இங்கே பாராட்டி பேச வேண்டும். ஒரு கல்வி புலத்திற்குள்ளாக ஒரு இனவாதம் ஊன்றப்பட கூடவே கூடாது, அது நடந்திருக்கிறது. நான் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவில் பிரதேசத்திலிருந்து வருகின்றேன். ஒரு கல்வி வலயம் என்பது ஒரு இந்த கல்வி வலயத்தை பொறுத்தளவிலே ஒரு கல்வி வலயம் என்பதை உருவாக்குகிற போது அது இப்பொழுது கிளஸ்டராகவும் அதே நேரத்தில் போர்டாகவும் மிக சிறிய சிறிய அலகுகளாக மிக
அழகாக
கௌரவ அமைச்சர் அவர்கள் சில விதிமுறைகளை உருவாக்கி இருக்கின்றார். அதே போன்றும் அந்த சிறிய சிறிய அலகுகளாக உருவாக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், இவ்வாறான இந்த பின்தங்கிய பாடசாலைகளுக்கும் சேவை சென்றடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் ஆரம்பத்தில் கல்வி வலயங்கள் உருவாக்கப்படுகிற போது பொத்துவில் கல்வி வலயம் என்கின்ற ஒன்று ஒரு கட்ட கனியாக இவ்வளவு காலமும் இருந்தது. குறிப்பாக பொத்துவிலில் உள்ள தமிழ் பாடசாலைகள் திருக்கோயில் வலயத்துடனும், பொத்துவில் பிரதேச செயலகத்துட்பட்ட சிங்கள பாடசாலைகள் அம்பாறை வலயத்துடனும், பொத்துவில் பிரதேச செயலகத்துட்பட்ட முஸ்லிம் பாடசாலைகள் அக்கறை 3 வலயங்களோடு இணைத்து ஒரு இனவாத ரீதியான ஒரு பிரிப்பை இந்த கல்வி புலத்துக்குள் புகட்டிய ஒரு பெரும் தவறுகளை கடந்த காலங்களில் செய்திருக்கிறார்கள் என்பதை எமது கௌரவ அமைச்சர் அவர்கள் வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் புதிய வலயங்கள் உருவாக்கப்படுகிற போது நிச்சயமாக பொத்துவிலுக்கான ஒரு வலயம் தருவதாக அவர் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். எனவே அமைச்சருக்கு நான் நன்றி கூறுவதோடு பல விடயங்களிலே புதிய சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு செயற்படுகின்ற அமைச்சருக்கு நாங்கள் எல்லோரும், நான் நினைக்கிறேன் அவையிலே வந்திருக்கிற எதிர்கட்சி அனைவரும் துணை நிற்பார்கள் என்று நான் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.
மீலங்கட்ட கரு கோவிந்தன் கருணாதரன் வினாடி தாயக காலையத்தி.
தலைவர் அவர்களே, முதலாவதாக என்னுடைய தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த மண்முனை தென்னேரியல் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் கழுதாவளையைச் சேர்ந்த ஞாவண்ணா யோகநாதன் அவர்களது மறைவையொட்டி அவரை நினைவு கூர்ந்தவனாக, முதலாவதாக இலங்கையிலே உள்ள 100 கல்வி வலயங்களுக்குள் கடந்த கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையில் மட்டக்களப்பு கல்வி வலயம் 100 வலயத்தினுள்ளும் நம்பர் 1 முதலாவதாக வந்திருக்கின்றது. அதையொட்டி மட்டக்களப்பு கல்வி வலைய பணிப்பாளர், கோட்டை கல்வி அதிகாரி, பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், அந்த வலயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் பாராட்டுக்களையும் கூறிக்கொண்டு விடயத்துக்குள் நுழைகின்றேன். கௌரவ குழுக்கள் தலைவர் அவர்களே, இன்று கல்வி அமைச்சு, மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் சமூக வலுப்படுத்துகை அமைச்சுக்கள் மீதான குளிநிலை விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமைச்சுக்கள் தொடர்பான விடயப்பரப்பு எமது நாட்டின் சகல துறைகளிலும் செல்வாக்கு செலுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கிய அமைச்சுக்களாகும். நாட்டின் நிகழ்கால நிலைமை மாத்திரமல்ல, எதிர்கால நிலைமையினையும் வலுப்படுத்துகின்ற முக்கிய துறைசார் அமைச்சுக்கள் இவையாகும். எமது நாட்டின் கல்வித்துறை ஒரு காலத்தில் வளர்ச்சியடைந்த நாடுகளின் கல்வித்துறைக்கு சமமாக மாத்திரமல்ல, சவால் விடுகின்ற அளவிற்கு பெருமைப்படக்கூடிய விதத்தில் இருந்தது. ஆனால் தமது வரவு செலவு திட்ட உரையில் நிதி அமைச்சரும் மேதகு ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வினவியதைப் போல, சுதந்திரத்தின் பின்னர் 75 வருடங்கள் கடந்து செல்லுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எமது நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள நிலை குறித்து எம்மால் திருத்திப்பட முடியுமா என வினவினார். நாங்கள் எங்கே தவறுவிட்டோம் என்று வினவினார். எங்களுக்கு தவறு இடம் எது எனவும் வினவினார். கல்வி அமைச்சு, மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் சமூக வலுப்படுத்துகை அமைச்சுக்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் நாம் சுதந்திரத்துக்கு பின்னர் திருப்தி அடையக்கூடிய வகையில் முன்னேறியுள்ளோமா என நான் வினவுகின்றேன். சுதந்திரத்திற்கு பின்னரான டொமினியன் அந்தஸ்து காலத்தில் அரசாங்கத்தில் வலுவேறாக்கல் கொள்கை, செப்பரேஷன் ஆஃப் பவர், முறையான அளவில் கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது. இதனால் அரசு துறையில் செக் அண்ட் பேலன்ஸ் நிலைமை பேணப்பட்டு வந்தது. ஆனால் 72 குடியரசு என பெருமைப்பட்டு குடியரசு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு இன்று வரை கல்வித்துறையில் அரசியல் செல்வாக்கும், அரசியல்வாதிகளின் செல்வாக்கும், அரசாங்க கட்சி எம்பிக்களும் செல்வாக்கும், அவர்களின் அடிவருடுகளின் செல்வாக்கும் பூரணமாக உள்நுழைய தொடங்கியது. இதுதான் டொமினியன் அந்தஸ்தில் இருந்து குடியரசு ஆகிய பின்னர் நாம் நமக்கு ஏற்படுத்திக் கொண்ட பெருமை. இதற்கு கல்வி அமைச்சும் விதிவிலக்கல்ல. இன்று எமது கல்வித்துறை நாம் பெருமைப்படத்தக்க நிலையில் இருக்கின்றதா? நான் இதற்காக கல்வி அமைச்சரை விரல் நீட்டி குற்றம் சாட்டவில்லை. அவர் திறமையானவர், அவரது திறமையில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனால் கல்வித்துறையில் நடப்பது என்ன? அரசியல் துறையின் அளவுக்கு மீறிய அத்துமீறலும் அரசியல் செல்வாக்கின் காரணமாகவும் எமது நாட்டின் கல்வித்துறை வீழ்ச்சியடைந்து வந்துள்ளது. இதற்கடுத்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேர்மறையாக விமர்சிக்கின்றது, நேர்மறையாக சிந்திக்கின்றது என்று எம் மீது இலகுவாக குற்றஞ்சாட்டி நீங்கள் தப்பிவிடுவீர்கள். ஆனால் யதார்த்தம் அதுவல்ல. நாங்கள் யதார்த்தத்தை கண்டு, யதார்த்தத்தை உணர்ந்து, யதார்த்தத்தை உரைக்கின்றோம். உண்மை சிலவேளை உங்களுக்கு கசக்குத்தான் செய்யும். ஆனால் இதுவே கல்வித்துறையின் இன்றைய யதார்த்தம். கல்வி அமைச்சின் கீழ் இருக்கின்ற திணைக்களங்களையும் நிறுவனங்களையும் நோக்கினால் எமது நாட்டின் அபிவிருத்திக்கு இவை எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்வீர்கள். ஆனால் இந்த திணைக்களங்களிலும் நிறுவனங்களிலும் தலைமைகள் முதல் சிற்றூழியர்கள் வரை நியமனம் செய்யப்படுவது சேவை மூப்பு அடிப்படையிலோ, கல்வி தகமை அடிப்படையிலோ இல்லை, இன விகிதாசார அடிப்படையிலும் இல்லை. அந்த பிரதேசத்தின், அந்த தேர்தல் தொகுதியின், அந்த மாவட்டத்தின், அந்த மாகாணத்தின் அரசாங்கம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினரோ, அமைச்சரோ, அவரவர் தேவைக்கேற்ப பாடசாலை அதிபர் தொடக்கம் நிறுவனங்களின் உயர் தலைவர் வரை நியமனம் செய்கின்றீர்கள். இன்னும் கூறப்போனால் பாடசாலை அதிபரிலிருந்து ஆசிரிய ஆலோசகர், ஈராக கோட்டக்கல்வி பணிப்பாளர், வலய கல்வி பணிப்பாளர், மாகாண கல்வி பணிப்பாளர் வரை அரசியல் ரீதியான நியமனங்களை இருப்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாவிடனும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கௌரவ தலைவர்கள், இன்று வடகிழக்கில் கல்வி திணைக்களத்தின் செயற்பாடுகள் எம்மால் திருப்திப்படக்கூடிய வகையில் இல்லை. இது வடகிழக்கு வாழ் அரசாங்க சார்பு அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே உள்ளதை ஒழிய மாணவர்கள் நலனோ, கல்வி அபிவிருத்தி நலனோ இல்லை. பதவியில் இருப்பவர் அடுத்த பதவி உயர்வினை எடுப்பதற்காக அந்த அரசியல்வாதியின் காலடியில் விழும் நிலையில் இருந்தால் எமது நாட்டின் கல்வியின் நிலை எப்படி உயரும்? எப்படியொரு கல்வியினால் உயர்ந்த ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியும்? உண்மையிலேயே எனது மாகாணத்தின் கல்வித்துறை சார் நிர்வாகம் தொடர்பாக நடைபெறுகின்ற சீர்கேடுகளை இந்த உயரிய சபையில் எடுத்துரைப்பதற்கான சந்தர்ப்பமாக இதை நான் கருதுகின்றேன். இது எவர் மீதும் கொண்ட காழ்ப்புணர்ச்சியோ தனிப்பட்ட குரோதமோ அல்ல, எமது மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் எனக்கு இருக்கின்ற தார்மீக பொறுப்பின் செயற்பாடே இதுவாகும். அரச பல்கலைக்கழகங்களில் திறமை அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதியை அதிகரித்தல் என்ற நிதியமைச்சரின் முன்மொழிவை நான் வரவேற்கின்றேன். ஏனெனில் இந்த நாடு இனப்பிரச்சனை என்ற பெயரில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி தம் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முதல் காரணியே அரச பல்கலைக்கழக அனுமதியில் திறமையை புறக்கணித்து மாவட்ட விகிதாசார கோட்டாவினை கொண்டு வந்ததே ஆகும். இதன் உண்மை தன்மையின் தாற்பரியத்தை எமது ஜனாதிபதி அவர்கள் உணர்ந்துள்ளமையை வரவேற்கின்றேன். இலங்கையில் தேசிய கல்வி நிர்வாகம் கடந்த 30 வருடங்களாக இயங்குகின்றது. 1985 ஆண்டு 25 இலக்க சட்டத்தின்படி இலங்கையில் உள்ள ஆசிரியர்களை பயிற்றுவிக்கவும் அவர்களுக்கு தொழில் அங்கீகார சான்றிதழ்களை வழங்குவதற்கும் தேசிய கல்வி நிறுவனத்துக்குத்தான் அதிகாரம் இருந்திருக்கின்றது. ஆனால் தேசிய கல்வியியல் கல்லூரிகளை பல்கலைக்கழகமாக்குவதற்கான யோசனைகள் தற்போது எழுந்துள்ளது. இந்தியா, மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருப்பது போன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் ஒரு தேசிய கல்வி பல்கலைக்கழகமாக தேசிய கல்வி நிறுவனத்தையும் மாற்றலாம். இங்கு 24 கலாநிதி பட்டப்படிப்பை முடித்தவர்களும் பாரிய கட்டிட வசதிகள் மற்றும் இதர வசதிகளும் இருப்பதனால் இலகுவாக இதை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்குரிய சாத்திய கூறுகள் இருக்கின்றது. அதேபோல் 19 தேசிய கல்வியியல் கல்லூரிகளையும் இணைத்து அதனையும் உங்களது யோசனைப்படி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றலாம். ஆனால் 2019-2020களிலே தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கு தெரிவானவர்களை, அதாவது ஒரு வருடத்திற்கு 4000 மாணவர்களுக்கு பதிலாக இந்த வருடம் இரட்டிப்பாக 8000 மாணவர்களை உள்வாங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிகின்றது. ஒரு ஆசிரிய மாணவருக்கு ஒரு மாதத்திற்கு தற்போது 5000 ரூபாய்கள் தான் ஒதுக்கப்படுகின்றது. தற்போதைய பொருளாதார சூழலிலே 5000 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 160 ரூபாய் அவர்களுக்கு டீ, 3 வேளை சாப்பாடு, எரிவாயு மற்றும் உணவுடன் சம்பந்தப்பட்ட செலவுகளும் அடங்குகின்றது. எனவே இந்த 5000 ரூபாயில் அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி அந்த ஆசிரியர்களை போசாக்கான ஆசிரியர்களாக வெளிவந்து மாணவர்களை கற்பிப்பதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதுடன் கல்வி அமைச்சின் குறைபாடு ஒன்றையும் கூறினான். எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ், வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் ஜைக்கா ப்ராஜெக்ட் ஊடாக ஜப்பானிற்கு ஸ்ட்ரெந்தனிங் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபார் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் என்பதற்காக விசேட கல்வியை பயிற்றுவிப்பதற்காக அவர்கள் விண்ணப்பங்கள் கோரியிருந்தார்கள். அந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் 9 நவம்பர் 22 திகதியிடப்பட்டு கல்வி அமைச்சிற்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் கல்வி அமைச்சு மாகாண கல்வி திணைக்களத்திற்கு 21-11-2022 அதற்குரிய கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த கடிதங்கள் அந்தந்த வலயங்களுக்கு 22 நவம்பர் மாதமே கிடைத்திருக்கின்றது. ஆனால் அவர்களது விண்ணப்ப முடிவு திகதி அடுத்த நாள் 23ஆம் திகதி 1 மணிக்கு முதல் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு 23ஆம் திகதி காலை 10 மணிக்கு தான் அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கின்றது. 23ஆம் திகதி 1 மணிக்கு முதல் அவர்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று 3 மணித்தியால கால அவகாசத்துடன் விண்ணப்பிக்க சொன்னால் அவர்கள் தங்களது தஸ்தாவேஜுகளை எப்படி தேடி எடுப்பார்கள்? இது கிழக்கு மாகாணத்திற்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இலங்கையில் உள்ள அனைத்து ஆசிரியர்களை விண்ணப்பிக்க முடியாமல் இந்த நாடு ஜைக்கா ப்ராஜெக்டினூடாக அந்த திட்டத்திற்கு செல்ல முடியாமல் போனதை மிகவும் கவலையுடன் உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
ஓம் ஸ்ருதி மீலங்கட கரு செல்வராசா கஜேந்திரன் மெத்துமா உபத்வான வினாடி அடக்க கால தீனுவா ஓட பிளீஸ் கரு நியோஜ்ய கதாநாயகத்துமா மூலாசனம் என்று
மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் கல்வி அமைச்சு மற்றும் பெண்கள் சிறுவர்கள் சமூக வலுவூட்டல் அமைச்சு மீதான குழந்தை விவாதத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நான் சில விடயங்களை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த கல்வி அமைச்சினாலே எதிர்காலத்திலே புதிதாக ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த ஆசிரியர் நியமனங்களிலே கல்வியியல் கல்லூரிகளிலிருந்து வெளியேறிய 8000 ஆசிரியர்கள் உட்பட பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறிய பட்டதாரிகள் உள்வாங்கப்பட இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த ஆசிரியர்கள் உள்வாங்கப்படுகின்ற பொழுது நீண்டகாலமாக போரால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பிரதேசத்திலே பாரிய ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. கடந்த 74 வருடங்களாக புறக்கணிக்கப்படுகின்ற பெருந்தோட்ட பகுதிகளிலும் பெருமளவான ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கின்றது. குறிப்பாக கணிதம், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப பாடங்களுக்கும் இந்த பற்றாக்குறைகள் பாரிய அளவிலே இருக்கின்றது. ஆங்கிலம் போன்ற பாடங்களுக்கு இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இந்த வடகிழக்கிலும் பெருந்தோட்ட பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் சரியான முறையிலே முறையாக கணிப்பீடு செய்யப்பட்டு இந்த ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படுமா என்பது தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்றை நான் எழுப்பிக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த விடயத்திலே மதிப்புக்குரிய கல்வி அமைச்சரவர்கள் நியாயமான முறையிலே நடந்து கொள்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதனால் அவருடைய கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு வருகின்றேன். அத்தோடு இந்த அதிபர்கள் மற்றும் கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகள் மற்றும் இன்னும் சில பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்கும் பொழுது, பதவி உயர்வுகளை வழங்குகின்ற பொழுது எந்த அடிப்படையிலே அந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்றது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கேள்விகள் இங்கே எழுகின்றது. குறிப்பாக அதிபர் சேவைக்கும் கல்வி நிர்வாக சேவைக்கும் ஆசிரிய ஆலோசகர் பதவிகளுக்கும் வெற்றிடங்கள் நிரப்பப்படும் பொழுது அகில இலங்கை ரீதியாகவே தேர்வுகள் இடம்பெறுகின்றது. அவ்வாறு தேசிய ரீதியாக தெரிவுகள் இடம்பெறும் போது தமிழ் பிரதேசங்களுக்கான தெரிவுகளில் பாதிப்புகள் ஏற்படுகின்றது. தமிழ் மொழி சார்ந்து வெற்றிடங்களை அறிந்து அதனை நிரப்புவதற்கான விசேட செயல் திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு கல்வி அமைச்சு முன்வருமா என்கின்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது எழுப்பப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த நியமனங்களிலே தேசிய ரீதியிலான நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற காரணத்தினாலே தமிழ் மொழி மூலமான இந்த பதவி வெற்றிடங்கள் தொடர்ச்சியாக வெற்றிடங்களாக இருக்கப்படுவதும் புறக்கணிக்கப்படுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்திலே 60 வயதை எட்டிய நிலையிலே ஓய்வு பெற இருக்கின்ற கல்வி நிர்வாக சேவையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஓய்வு பெற இருக்கின்ற நேரத்திலே 17 பேருக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த 17 பேர் இந்த அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பதவியில் இருக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அந்த பதவி நீடிப்பு வழங்கப்பட வேண்டும், இல்லை என்று சொல்லி சொன்னால் அனைவருக்கும் ஓய்வு வழங்கப்பட வேண்டும். மாறாக 17 பேர் மட்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் எந்த அடிப்படையிலே இந்த 17 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இங்கேதான் அந்த அரசியல் ரீதியான தலையீடுகள் கல்வித்துறையிலே நுழைந்து கல்வித்துறை பாதிக்கப்படக்கூடிய வகையிலே நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்ற நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் கல்வி அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு செய்வது தொடர்பான சுட்டு நிருபம் கடந்த அக்டோபர் 22 தேதிக்கு பின்னர் வெளியிடப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த டிசம்பர் மாதத்தோடு பெருமளவானவர்கள் ஓய்வு பெற இருக்கின்ற நிலைமையிலே அந்த சுட்டு நிருபங்கள் வெளியிடப்படாத காரணத்தினாலே அவர்களுக்கான பதவி உயர்வுகளை வழங்க முடியாத நிலைமையிலே கல்வி திணைக்களங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது இந்த ஓய்வு பெறப்போகின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பெரும்
காலத்தினாலே
இந்த பதவி உயர்வு தொடர்பான சுற்று நிறுவனங்களை வெளியிடக்கூடிய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த இடத்திலே அது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக 13 வருட கட்டாய கல்வி திட்டம் ஒன்று இருக்கின்றது. அதிலே 26 பாடங்கள் இருக்கின்றன. இந்த பாடங்களை கற்பிப்பதற்கான ஆசிரியர்களுக்கான காடர் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆசிரியர்கள் நியமிக்கப்படவும் இல்லை. இந்த பாடங்களுக்கு ஏனைய பாடங்களில் இருக்கின்ற ஆசிரியர்களை தான் வைத்து சமாளிக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே போர்னால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய பிரதேசத்திலே பல்லாயிரக்கணக்கான சிறார்கள் பாடசாலைகளிலே தங்களுடைய உயர்தரம் வரையான கல்விகளை விட்டு வெளியேறுகின்ற ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை 13 ஆண்டுகளாகவே நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகள் ஒரு தொழில் கல்வியை பெறுவதாக இருந்தால் அவர்களுடைய குடும்ப பொருளாதார வறுமை மற்றும் பல காரணங்களினாலே அவர்கள் அந்த கல்வியை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவர்கள் இந்த தொழிற்கல்வியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் அதற்கு போதிய வளங்கள் அங்கே இல்லை, கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை. இப்போ உதாரணமாக எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் கற்க நெறிகள் மற்றும் கட்டுமான கற்க நெறிகள், ஆட்டோமொபைல் கற்க நெறிகள் மற்றும் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ட் ஸ்டடீஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸ் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மற்றும் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபுட் ப்ரொசஸிங் ஸ்டடீஸ் போன்ற கற்க நெறிகளை இப்போ உதாரணமாக 26 இவையும் அடங்குகின்றன. இந்த கற்க நெறிகளை இவ்வாறு இந்த 26 கற்க நெறிகளுக்கும் கற்பிப்பதற்கான ஆளணிகள் உடனடியாக நியமிக்கப்பட வேண்டும். வடகிழக்கு போரினாலே பாதிக்கப்பட்ட பிரதேசம், வடகிழக்கிலே போரால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்காக 90,000 பேர் தந்தையை இழந்திருக்கிறார்கள். 90,000 குடும்பங்களிலே குடும்ப தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெண் தலைமைத்துவ குடும்பங்களோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் முன்னேறுவதற்கு அரசாங்கம் விசேடமான கவனங்களை செலுத்தியிருக்க வேண்டும். விசேடமான ஒரு போர் பாதிப்பு பிரதேசமாக இந்த வடகிழக்கை பிரகடனப்படுத்தி அதற்கான விசேட நிதியொதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். அண்மையிலே இந்த நாட்டிலே அரசாங்கம் ஆட்சியிலே குழப்பங்கள் ஏற்பட்ட பொழுது வன்முறைகள் உருவாகி இருந்தது. அந்த வன்முறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வன்முறைகளுக்கு பிற்பாடு அந்த வன்முறைகள் காரணமாக சில அரசியல் பிரமுகர்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமல்ல. ஆனால் அந்த பாதிப்பு நடைபெற்று 1 மாதத்திற்குள்ளாகவே அவர்களுக்கு அரசாங்கம் வீடுகளை வழங்கியிருக்கின்றது. புதிய கட்டட தொகுதியிலே வீடுகளை வழங்கியிருக்கிறது. ஆனால் எங்களுடைய பிரதேசங்கள் யுத்தத்தினால் துடைத்தளிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகள் முன்னேறுவதற்கு எங்களுடைய சமூகம் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு விசேடமான ஏற்பாடுகள் எதுவும் கிடையாது. ஆகவே கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த இனவாத அரசு
இயந்திரத்தினுடைய
தரப்பு கருத்துக்களையும் உள்வாங்கி செயல்படுகின்ற ஒருவர் என்ற அடிப்படையில் நான் அவருடைய கவனத்திற்கு இந்த விடயங்களை கொண்டு வருகின்றேன். அத்தோடு இன்னுமொரு விடயம், இந்த முன்பள்ளிகள் பல இன்னும் வழக்கிலே நடத்தப்படுகின்றது. அந்த முன்பள்ளிகளை ராணுவத்தினரிருந்து பொறுப்பில் இருந்து எடுக்க வேண்டும், எடுத்து அதை கல்வி திணைக்களத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பிளீஸ். இன்னுமொரு முக்கியமான விடயம், வடமாகாணத்திலே அங்கே ஒரு தொண்டு நிறுவனம் ஒன்று பரீட்சைகளை நடத்துகின்றது. அந்த பரீட்சைகளுக்காக அவர்கள் மாணவர்களிடமிருந்து கட்டணம் வரவிடுகின்றார்கள். அந்த
கட்டணங்களுக்கு
வினாத்தாள்கள் வழங்கப்படுவதில்லை. இதன் காரணமாக மாணவர்கள்